ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு பாசம் பரஞ்சோதி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முதற் திருப்பாடலிலே எம்பெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பருஞ்சோதி என்று குறிப்பிட்ட அடிகள் இரண்டாம் திருப்பாடலிலே பரஞ்சோதி என்று குறிப்பிடுகின்றார்கள். முதற் பாடலின் தொடக்கம் எத்துணை அற்புதமாக இருக்கின்றது என்பதை நாம் மீள மீள எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பருஞ்சோதி. ஆதியும் அந்தமும் இல்லா என்பதற்கு பிறப்பிறப்பு இல்லாதன்னு பார்த்தோம். என்ன, சிவபெருமான் என்று சொல்லும் பொழுதே அவர் பிறப்பற்றவர் என்றுதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். சைவ இலக்கியங்கள் மட்டுமல்ல, தமிழர் பொது காப்பியமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரத்திலேயே ஆசிரியர் இளங்கோவடிகள் ஒவ்வொரு தெய்வத்தின் ஆலயமாக குறிப்பிட்டு வருகின்ற இடத்திலே சிவாலயத்தை குறிப்பிடும் பொழுது பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் ஆங்காங்கு சிவபெருமானை குறிப்பிடும் போது பெரியோன் என்ற பெயரிலே குறிப்பிடுகின்றார். பிறவாயாக்கை என்று அவர் பிறப்பற்றவன் என்பதை குறிப்பிடக்கூடிய பங்கினை பார்க்க வேண்டும். ஏன்னா பதிப்பொருளுக்கும் உயிர் வர்க்கத்துக்கும் உள்ள முக்கியமான வேற்றுமை, பதிப்பொருளுக்கு பிறப்பு இல்லை, உயிர் வர்க்கங்களுக்கு பிறப்பு உண்டு என்பதுதான். அதான் சிவஞான சித்தியாரில் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வனன்றே என்ற அருமையான திருப்பாடலுக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் உரை அருளும் பொழுது மற்ற பாடல்களுக்கெல்லாம் சொற்பொருள் முறையிலே உரை சொன்ன சுவாமிகள் இது போன்ற சிற்சில பாடல்களுக்கு சாரமான கருத்தினை உரையாக தந்துள்ளார்கள். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் என்ற திருப்பாடலுக்கு அதனுடைய சாரமான கருத்தை, ஒரு பழத்தை சாறு விழிந்து தருவது போல அப்படி தந்திருக்கின்றார்கள். அந்த உரைப்பகுதியினுடைய கருத்து என்னவென்றால், நால்வகை தோற்றம் இருக்கின்றது. வித்திலிருந்து தோன்றுவனே, வியர்வையில் தோன்றுவனே, முட்டையில் தோன்றுவனே, கருப்பையில் தோன்றுவனே. இந்த நால்வகை தோற்றங்களிலே ஏதாவது ஒரு தோற்றத்தின் பார்ப்பட்டு பிறப்பவையெல்லாம் உயிர் வர்க்கம், சீவ வர்க்கம். இந்த நால்வகை தோற்றத்தில் எந்த ஒரு தோற்றத்திலும் வந்து பிறக்காதது எதுவோ அதுதான் பதிப்பொருள். பதிப்பொருளுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமைகள்ல எளிதாக அறியத்தக்க வேற்றுமை இதுதான். மற்ற வேற்றுமைகள் ரொம்ப சாத்திரங்களுக்குள்ளெல்லாம் போய் நுட்பமாக சிந்திச்சு அறியணும். எடுத்த எடுப்பிலேயே அறியத்தக்க வேற்றுமை எது அப்படின்னு சொன்னா, உயிர் வர்க்கம் பிறப்பிறப்புடையது, பதிப்பொருளுக்கு பிறப்பிறப்பு இல்லை என்பதுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்க மாதேவர் தான் வந்து அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்கன்னா, மற்ற தேவர்கள் அனைவருக்கும் பிறப்பு இறப்பு கூறப்படுகின்றது, புராணங்களிலே கேட்கின்றோம். ஆனால் சிவபெருமானுக்கு பிறப்பு என்பதை எந்த புராணத்திலும் நாம் கேட்டதில்லை. ஆகையினால் அவன் ஒருவனே அருள் செய்ய வல்லவன் என்று இந்த பாடலுடைய சாரமான கருத்தை அற்புதமாக உரையிலே தருகின்றார்கள். நால்வகை யோனியுள் சுவாமியினுடைய திருவாக்கை நேரடியாக பார்க்கிறோம். நால்வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன யாவை, அவையெல்லாம் சீவவர்க்கம். அவ்வாறு பிறத்தல் இல்லாதது யாது, அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே. ஏனை செயல்களான் வேற்றுமை அறியவாராத அவ்விரண்டர்க்கும், அவ்விரண்டர்க்கும்னா அந்த பதி உயிர் என்ற இரண்டர்க்கும், தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின் ஏனைத்தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும், ஏனைத்தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும். புராணங்கள்ல கேட்கிறோம் சிவனுக்கு அகுது உண்டு என்பது யாண்டானும் கேட்கப்படாமையானும். சிவபிரானுக்கு பிறப்பிறப்பு உண்டு என்று எந்த புராணத்திலும் கேட்டதில்லை. சிவன் ஒருவனே வினை வயத்தன் ஆதல் இன்றி, யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ இறக்கின்றார்களோ அவர்களாம் வினைவசப்பட்டவர்கள். வினைக்கீடான பிறப்பில் தான் அவர்களால் செல்ல முடியும். வினைக்கீடான ஆயுள் காலம்தான் வாழ முடியும் இல்லையா. அது மாதிரி வினையின் எல்லையிலே இறந்து போக வேண்டியதுதான். ஆகவே பிறப்பு இறப்புக்கு உட்படுவர்கள்லாம் வினை வயத்தவர்கள். சிவபெருமான் ஒருவனே வினைவயத்தன் ஆதல் இன்றி அவ்வத்தேவர் இடமாக நின்று உயிர்கட்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லுவன். உயிர்கள் வேண்டக்கூடிய வரங்களை, உயிர்களின் தேவைகளை அறிந்து அந்த உயிர்களுக்கு கூட்டுகின்ற வல்லமை உடையவன். ஏனைத்தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும். ஏன்னா அவர்கள் உயிர் வர்க்கம் என்பதனாலே அவர்கள் வினைவயப்பட்டு இருப்பதனாலே வினைக்கு ஏற்பத்தான் அவர்கள் வாழ முடியுமே ஒழிய தாமாக ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. ஒருவேளை சில உயிர்கள் தம்மை போன்ற உயிர் வர்க்கத்தைச் சேர்ந்த தேவர்களை பரம்பொருள் என்று நினைத்து மயங்கி வழிபட்டாலும் அத்தேவர்கள் இடமாக இருந்து சிவபெருமானே அருள் செய்வார். ஆகையினால் சிவபெருமான் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர் பிறப்பிறப்பு அற்றவர் என்பதுதான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்பதுதான். அந்த பெருந்தகையை இந்த இரண்டாவது திருப்பாடலிலே பரஞ்சோதி மேலான சோதி, ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொளி என்று தேவாரம் போட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பேரொளி பிளம்பாகிய பரஞ்சோதி மேலான சோதி அடுத்த தோழியின் வீட்டு வாசலுக்கு சென்று அவளை எழுப்புகின்றார்கள். அப்போ அந்த தோழி எழுந்து வராமல் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிகின்றார்கள். போது அந்த தோழியினுடைய ஒரு பேச்சு இவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், இந்த தோழி என்ன சொல்வாள், இரவிலும் சரி பகலிலும் சரி எப்போது நாம எல்லாரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் இவள் என்ன சொல்வாள் என்று சொன்னால், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று உரிமையோடு தெரிவிப்பாளாம் இந்த பெண்மணி. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், அந்த உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற முறையிலே அவள் பேசுகின்ற பேச்சை நினைவூட்டி சொல்கின்றாள். பாசம் என்று சொல்வது இங்கு அன்பு, என்னுடைய அன்பு பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்குத்தான் சொல்வாயே அம்மா. எப்ப சொல்லுவாய், எப்பம்னு என்ன சொல்றதுக்கு இருக்கு, இராப்பகல் நாம் பேசும்போது, இராப்பகல் இரவிலும் சரி பகலிலும் சரி நம்ம பேசும் போதெல்லாம் நீ என்ன குறிப்பிடுவாய், என்னுடைய பாசமெல்லாம் அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று குறிப்பிடுவாய். எப்போது இப்போதார் அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ, இப்படி இரவுலையும் சரி பகலிலும் சரி என் அன்பெல்லாம் பரஞ்சோதிக்கே என்று சொல்கின்ற நீ, எப்போதம்மா இந்த படுக்கையின் மீது அந்த பாசத்தை வைத்தாய் என்று கேட்கின்ற. எதை கேட்டால் அதற்கு மேற்கொண்டு அவளால் படுத்து கிடக்க முடியாதோ எழுந்து வந்து விடுவாளோ அப்படி கேள்வி கேட்கின்ற. அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டுங்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. அப்ப இதன் மூலம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது மாறானதாகவும் இருக்கின்றது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார். ஆகவே பரஞ்சோதியாகிய பெருமானிடத்திலே அன்பு வைத்திருக்கின்றேன் என்பது சொல்லளவில், ஆனால் படுக்கையின் மீது அன்பு வைத்திருப்பதுதான் செயலளவில் இருக்கின்றது. அதனால அந்த சொல்லாட்சியை பாருங்க, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்பாய் என்று சொல்லுவாய் சொல்லளவில், அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, படுக்கையின் மீது நேசத்தை வைத்திருக்கின்றாய் வைத்திருக்கின்றாய் செயலளவில். அதான் என்பாய் என்பது சொல்லளவிலும் வைத்தனையோ செயலளவிலும் கேட்பதாக அருமையாக சொல்வார்கள் நம்முடைய பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள். கதிர்மணி விளக்கம் என்று அருமையான ஒரு உரை எழுதியுள்ளார்கள். ஆகவே ராப்பகல் நாம் பேசும்போது இப்படி சொல்லுவாய் என்று சொல்கின்ற அவர்கள் இந்த தோழியை நேரிலையாய் என்று அழைத்து சொல்கின்றார்கள். பாடலை ஒரு முறை நாம் படித்துக் கொள்வோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது, எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ, விளையாடி ஏசுமிடம் ஈதோ, விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். முதலில் எழுப்ப வந்த தோழிகள் சொல்கின்றார்கள் நேரிழையாய், இழை என்பது இங்கு மகளிர் அணியக்கூடிய ஆபரணங்கள் நகைகள். நேரிழையாய் நல்ல தகுதியான ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்ணே, ராப்பகல் நாம் பேசும்போது, இரவிலும் பகலிலும் நாம் உரையாடும் போது, காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் சுந்தர திருவாரூர் பதிகம், சுந்தரமுனி சுவாமியாருடைய திருவாரூர் பதிகம். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன். காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான். காலையிலும் மாலையிலும் இரவிலெல்லாம் பேசும்போது அவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெண்கள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற உறுதியோடு வாழ்ந்தவர்கள் தெரியுது. அப்படி பேசும்போது நீ என்ன பேசுவாய், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானிடத்தே என்று கூறுவாய். எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ, அப்படி சொல்கின்ற நீ எப்போது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு பூக்கள் நிறைந்த இந்த படுக்கை மீது அன்பை வைத்தாய் என்று சொன்னவுடன் அவள் பொறுக்காமல் எழுந்து வந்து விடுகின்றாள். நேரிடையீர் என்று இவர்களை அழைக்கின்றார். நேரிடையீர் அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே, நேரிடையீர். நேரிடையாய் என்பது ஒருமை ஒருமை விழி, நேரிடையீர் பன்மை விழி. அவள் எழுந்து வந்து எழுப்பிய தோழிகளை நோக்கி அவர்களை அவ்வாறு அழைத்து தன்னுடைய கருத்தை சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள்? சீச்சி, இவையும் சிலவோ? சேச்சே, என்ன இப்படியும் சில பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருக்கின்றதா? என்னன்னா இகழ்ந்துரைக்கின்ற பழக்கம், விளையாட்டுத்தனமாக பேசுதல், கிண்டலாக பேசுதல். அன்பெல்லாம் ஸ்வரஞ்சோதிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ எப்போ அந்த அன்பை இந்த படுக்கைக்கு மேல வச்ச அப்படின்னு கேட்கறது, இப்படிலாம் கிண்டல் பேச்செல்லாம் பேசலாமா? இவையும் சிலவோ? இப்படிப்பட்ட இகழ்ந்துரைக்கும் மொழிகளும் உங்களிடம் இருக்கின்றனவா? இருக்கக்கூடாதே என்பது குறிப்பு. இவையும் சில விளையாடி ஏசும் இடம் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசி பழிப்பதற்குரிய இடம் இதுவா என்று அவள் கேட்கின்றாள். தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்களையும் அவளே சொல்வதாகவும் சொல்வார்கள் வேறு சில உரையாசிரியர்கள். தொடர்ந்து வரக்கூடியது இவள் இப்படி விளையாடி இயேசுமிடம் ஈதோன்னு கேட்டதுக்கு மறுமொழியாக எழுப்ப வந்த பெண்கள் சொன்னதாக சொல்வார்கள். அந்த முறையில் பார்த்தோம் என்று சொன்னால், விளையாடி இயேசுமிடம் ஈதோன்னு அவ கேட்டதுக்கு இவர்கள் மறுமொழி சொல்கின்றார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். சிவபெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்களெல்லாம் யார் என்று அவளை நோக்கி கேட்கின்றார்களாம். யாரை நோக்கி? எழுந்து வந்து இது விளையாட்டுத்தனமா பேசக்கூடிய இடமா? இப்படி கேலி பேச்சு பேசுகிற பழக்கமும் உங்களிடம் உள்ளதா என்று கேட்டதற்கு மறுமொழி என்னவென்றால், ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் அடியார்கள். அப்ப அடியார்களிடம், அடியார்களாகிய எங்களிடம் எப்படி வேண்டாத பழக்கங்கள்லாம் இருக்கும்? நீ தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய சொல்லுக்கு மாறாக உன்னுடைய செய்கை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே சொன்னோமே ஒழிய, விளையாட்டாகவோ அல்லது இல்லாத ஒன்றை புனைந்துரைத்து என்ன ஒருவர் மனதை நோகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ சொன்னதல்ல. நட்பின் உரிமை பற்றி உன் சொல்லோடு உன் செயல் முரணி போகக்கூடாது என்று நெறிப்படுத்தும் முறையில் தான் சொன்னோம் என்பது கருத்து. ஏன்னா அடியார்கள் நெறிப்படுத்துவார்கள். ஈசானார்க்கு அன்பராகிய நாம் யார்? அடியார். நாம் யார்னா நாங்கள் அடியார்கள் அல்லவா? அப்ப அடியார்கள் சொன்னா நெறிப்படுத்த சொல்றாங்கன்னா நினைக்கணுமா ஒழிய, அது ஒரு ஏசி பேச்சு என்ற பேச்சு என்று நினைக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர்? அன்பார் யாம் அப்படின்ட்டு இருக்கு. அன்பர் யாம் இல்ல, அன்பார் யாம். அன்பார் யாம்னா அன்பு நிறைந்த யாம், அன்பு நிறைந்த நாங்கள். யாருக்கு அன்பு நிறைந்த நாங்கள்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள். அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவை இருக்கு பாத்தீங்களா, ஆரேலோர்ல இருந்து ஆரை மட்டும் பிரிச்சிருங்க. ஏல் ஓர் எம்பாவாய், அது எல்லா பாடல உள்ள மாதிரியும் அது முடிவு. ஏல் ஓர் எம்பாவாய் இந்த பாடல்ல, போன பாடல பரிசேலோர் எம்பாவாய், பரிசு என்பது பிரிச்சோம் இல்லையா, இதே எந்தோழி பரிசு அப்படின்னு முடிச்சோம். அது மாதிரி ஆரேலோர் எம்பாவாயில ஆர் என்பதை பிரிச்சிடணும். ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர், ஈசனாரிடம் அன்பு நிறைந்த நாங்கள் யார்? நாங்கள் அடியார்கள் சொல்லாம எழுந்து வந்தவளையே சொல்லும்படியாக வைக்கின்றாள். நாங்கள் யாரு அப்படின்னா அடியார்கள் தான் அவ சொல்லி ஆகணும். அப்ப அடியார்கள் வந்து சும்மா பொருளற்ற முறையிலே ஏசி பேசி விளையாடுவோமா? மாட்டோம். நெறிப்படுத்துவதற்காக தான் சொன்னோங்கிறது கருத்து. எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர் நாங்கள்லாம்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் அவர் யாரு? சாதாரண பெருமான். அவரு விண்ணோர்கள் ஏத்துவதற்கு தன்னுடைய மடற்பாதத்தையே தருவதற்காக எழுந்தருளியுள்ள பெருமான் இல்லையா? தம்முடைய அந்த அருட்சக்திமயமான திருவடியை தூக்கி நடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருவடி எப்படிப்பட்டது? விண்ணோர்கள் எல்லாம் போற்றுகின்றார்கள், அந்த போற்றுதல்களுக்கு கூசக்கூடிய திருவடி. ஆனால் நம்மை ஆட்கொள்ள கூசாமல் அந்த திருவடியை காட்டி அருள்கின்றார். ஏன் விண்ணோர்களுடைய துதிக்கு ஏன் அந்த திருவடி கூசுது அப்படின்னா, விண்ணோர்களுக்கு உண்மையில் அந்த திருவடி மீது பற்று இல்லை. அந்த திருவடியை போற்றுவதன் மூலம் தம்முடைய பதவியிலும் அதிகாரத்திலும் தாம் மேலும் மேலும் வளர வேண்டும், தம்மை பலரும் துதிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பதவியில் இருப்பதனால் நம்மளை பலரும் வணங்குவார்கள் போற்றுவார்கள். அதற்கு இவர் தான் துணை செய்ய முடியும்னு அவர்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதனாலே இவருடைய திருவடியை போற்றுகின்றார்களே ஒழிய, தாழ்வனும் தன்மையோடும் அவர்கள் திருவடியை போற்றவில்லை. அதனால் அவருடைய திருவடி புகழ்ச்சிக்கு அந்த பெருமானுடைய திருவடியே கூசுகின்றதாம். பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியேன்னு சொன்னார். அப்படி கூசக்கூடிய விண்ணோர்களுடைய புகழ்ச்சிக்கே கூசக்கூடிய திருவடி நம்முடைய புகழ்ச்சிக்கு இறங்கி நமக்கு அருள் செய்வதற்காக திருச்சிற்றம்பலத்திலே திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்கள் எல்லாம் யார்? அவனுடைய அடியார்கள் அல்லவா? அப்போ அடியார்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களோடு நட்பு கொண்டவர்கள் அந்த நெறியை கொஞ்சம் மறப்பார்களேயானால் அந்த நெறியை நினைவூட்டி, இல்லையா, இவ்வளவு சிறப்பாக பேசுகின்ற நீ உன்னுடைய தகுதிப்படி நடந்து கொள்ள வேண்டாமா என்று உன்னை நெறிப்படுத்தத்தான் இங்கே வந்தோமே ஒழிய சும்மா விளையாட்டாக ஏசி பேசி நகையாடுவதற்காக இங்கு வரவில்லை. ஏதோ நான் உன்னை இப்படி பேசின உடனே என் கூட வந்தவங்கன்னா சிரிப்பாங்க, அது என்ன ஒரு மகிழ்ச்சியை தரும். நாலு பேர் நண்பர்கள்னா அதில் ஒரு நண்பரை பற்றி இன்னொருத்தர் பேச, மற்ற மூணு பேரும் சிரிக்க, அதை கேட்டு அதை சொன்னவருக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சி. இந்த மாதிரிலாம் இது உலகியல்ல சாதாரணமாக பார்க்கலாம். அந்த மாதிரியான நோக்கத்தோடு இங்கு இவர்கள் வரவில்லை. ஆனால் இவ்வாறு இப்படி பேசினா என்னை பாரு படுக்கையில் அனுபவிச்சேன்னு சும்மா குத்தி காட்டி சிரித்து விளையாடுவதற்காக வரவில்லை. நெறிப்படுத்தும் நோக்கிலே வந்திருக்கின்றோம், உயரிய நோக்கில. ஏன்னா தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள் எல்லாம் யார்? அடியார்கள் அல்லவா? அதான் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, அந்த இறுதியில் உள்ள ஆர் என்பதை கவனிக்காமல் விட்டு விடுவதுண்டு. பல பதிப்புகளில் அவ்வாறு அதற்கு பொருள் கூற மறந்து போய் விட்டு விடுகின்றார்கள் சொன்னார்கள். அது உண்மைதான், அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் விளங்கும். அன்பறியாம் அன்பறியாம்னு அதோட முடித்து விடுவது உண்டு. ஆரையலோர் எம்பாவாயின்னு அன்பாறு ஆம் ஆர் அன்பு ஆர் என்பதில் ஆறுதல் என்பது நிறைதல். அன்பார்ந்த இல்லையா, அன்பார்ந்தன்னு எழுதுறோம் இல்லையா, எழுதும் போது கடிதம் எழுதும் போது அன்பார்ந்த நண்பனுக்கு எழுதுறோம் இல்லையா. ஆகவே அன்பு நிறைந்த அன்பார் நாம்னா அன்பு நிறைந்த நாம். அடுத்த ஆர் என்பது யார், யார் என்ற பொருள். ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாம் யார் என்றால் நாம் அடியார்கள். ஆகவே நெறிப்படுத்தும் நோக்கிலேயே சொல்கின்றோம், விளையாடும் நோக்கில் சொல்லவில்லை என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இவ்வாறு அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானுக்கே என்று சொன்ன அந்த அடியார் விழித்து எழ வேண்டிய நேரத்திலே உறங்கி இருக்கின்றாரே என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, கொஞ்சம் அந்த திருவடி பக்தியானது சில சமயங்களில் நல்லா சிறப்பாக இருக்கும், அந்த சமயத்தில் அது மனப்பூர்வமாக தான் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் விளையாட்டாக சொல்லலை. இருந்தாலும் அந்த பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுது பறக்கும்னு சொன்ன மாதிரி அந்த சிவசிந்தனையில் கொஞ்சம் குறையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆணவச்சார்பு கொஞ்சம் மிகுந்துடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி உறக்கம் மற்ற வழிகளில் பொழுதுபோக்குதல் போன்றவை நிகழலாம். அப்போ அந்த இடத்துல தான் அடியார்களுடைய துணை அங்கே அவசியமாக இருக்குது. அந்த இருள்மலச் சார்பிலிருந்து விடுவிப்பதற்கு அடியார்கள் வாசலுக்கே வந்து விட்டார்கள். அது பெரும் பேரு அல்லவா, இவர்கள் வராவிட்டால் இவள் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருப்பாள். அதான் அருமையாக சொல்வார் சிவஞான சித்தியாரில், இருளெல்லாம் இருக்கலாகும் அடியாரோடு இருக்கலாமே என்பார். இருத்தல் என்றால் நீக்குதல். என்னென்னா குரு உபதேசம் பெற்றால் இருள்மலத்தையே நீக்கிக் கொள்ளலாம், அப்புறமும் அடியார்களோடு இருக்கணுமா? ஏன்னா அதனுடைய வாதனை அவ்வப்போது வேலை செய்யும் என்ன. அப்போ அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அடியார் இணக்கம் அவசியம். இப்போ அந்த உறக்கம்னு பார்த்தா அதுவும் இருளுக்குள்ள ஆழ்ந்து கிடத்துல தானே, கண்மூடி என்ன மற்ற சிந்தனைகள் எதுவுமின்றி உறங்கிக் கொண்டிருத்தல் என்பது அது ஒரு இருளில் கிடப்பது மாதிரி தான். அந்த இருளிலிருந்து நீக்குவதற்கு அடியார்கள் வருகின்றார்கள். சிவசோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள், அரும்பெரும் ஜோதியை பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே சோதி மீது அன்பு கொண்டவள் படுக்கை மீது அன்பு வைத்து தன்னை இருளுக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவே சோதியை காணும் பொருட்டு நீ விழித்தெழு என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஆகையினால்தான் அங்கே அடியாருடைய சிறப்பு அங்கே உணரப்படுகின்றது.